الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على حبيبك ورسولك وخليلك وصفيك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. نيتي يوردي سند أمر بلي سورة البقرة ونريا نوتي يروتي نانغا وزوسنتين سلبلك غري بارتون عند وسنتون ريا. அடிப்படை விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இறை தூதர்களில் உலுல் அஸ்ம், மிக வீரமிக்கவர்கள் என்று போற்றப்படக்கூடிய ஐந்து இறை தூதர்களில் குறிப்பிடத்தக்க ஒரு இறை தூதராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், குறிப்பாக யாருடைய அந்த வம்சத்திலே பின்னால் இறை தூதர்கள் தோன்றினார்களோ, அல்லாஹ்வுடைய விசேஷமான அருள் அந்த இறை தூதரின் மீது இருந்ததோ, அந்த இறை தூதருடைய வரலாற்று தொடக்கத்தை இந்த அத்தியாயத்திலே இந்த வசனத்திலிருந்து 124வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான் என்பதை சொல்லும் போது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஆரம்பிக்கிறான், இப்ராஹீமை அவருடைய இறைவன் அவருடைய ரப்பு அவருடைய எஜமானன் சோதித்ததை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைத்துப் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இறுதி தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி அன்பாக அழகாக சொல்கிறார், நபியே நாம் இப்ராஹீமை சோதித்தோம், அதை நீங்கள் நினைத்துப் பாருங்கள். அப்ப இதற்கு முன்பு எல்லா தூதர்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா நமது தூதர் நமது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தான். அப்ப நாம் சென்ற அமர்விலே சொன்னோம், சோதிக்கப்படாமல் அல்லாஹுவிடத்திலே உயர்வு என்பது கிடையாது. ஒருவர் எந்த அளவு ஈமானில் இருக்கிறாரோ அந்த அளவு அவர் சோதிக்கப்படுவார். நமது சிறப்புகள் சொல்வார்கள், ஒரு மனிதன் தனது ஈமானில் எந்த அளவு உறுதியாக இருக்கிறான் என்று அவன் கண்டிப்பாக சோதிக்கப்படுவான். அவனுடைய ஈமானுடைய அந்த தரஜாவிற்கு ஏற்ப அவன் கண்டிப்பாக சோதிக்கப்படுவான். அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், கடுமையான சோதனைக்கு ஆளானவர்கள் இறை தூதர்கள், அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சோதனை என்பது இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை, அதாவது குறிப்பாக யாரை சோதிக்கிறானோ அந்த ஈமான் கொண்டவர்களை, அவன் அழுக்குகளிலிருந்து பாவ அழுக்குகளிலிருந்து அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த குறைகளிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்தி தனக்கு நெருக்கமான நல்லவர்களில் அவர்களை ஆக்க வேண்டும் என்பதற்காக சோதிக்கிறார். அதாவது ஃபில்டர், சோதனை என்பது என்ன, ஒரு ஃபில்டர். உண்மையானவர்கள் யார், உறுதியானவர்கள் யார், பொய்யர்கள் யார், பலவீனர்கள் யார், தடுமாறக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வடிகட்டி எடுத்து விடுகிறார். இதைத்தான் திரும்ப திரும்ப அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். சரி, இந்த இறை தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சோதித்தான் என்றால், இறை தூதர்களுக்கெல்லாம் பின்னால் வரக்கூடிய இறை தூதர்களுக்கு சோதனையிலும் கொள்கையின் உறுதியிலும் இவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இமாமாக ஆக்குகிறார். சோதனையிலும் சோதிக்கப்பட்ட அந்த விஷயங்களிலும் கொள்கை அதில் பிடிப்பாக இருப்பதிலும். எப்படித்தான் சோதனை வந்தாலும் கொள்கையில் எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல், கொள்கையில் எந்த விதமான விட்டுக் கொடுத்தலும் இல்லாமல் இருக்கின்ற அந்த உறுதிப்பாட்டிலே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒரு முன்னோடியாக, ஒரு இமாமாக, ஒரு வழிகாட்டியாக ஆக்கி, நமது நபியை பார்த்து நீங்கள் இப்ராஹிமை பின்பற்றுங்கள், பிறகு நம்மை எல்லாம் பார்த்து நீங்களும் இப்ராஹிமை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தினார். அப்ப இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன அஹ்லாக்குகளை கொண்டு, பண்புகளை கொண்டு, சிபாத்துகளை கொண்டு, என்னென்ன தன்மைகளை கொண்டெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் விவரிக்கும் போது சூரா தௌபாவுடைய 112வது வசனத்திலே சொல்லப்பட்ட 10 விஷயங்களை குறிப்பிட்டார்கள். பிறகு சூரத்துல் அஹ்சாபிலே சொல்லப்பட்ட 10 விஷயங்களை குறிப்பிட்டார்கள். பிறகு சூரா அல் மஆரிஜ் அதிலே சொல்லப்படுகிற அந்த 10 விஷயங்களையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி 30 விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம அந்த சூரா அல் மஆரிஜிலே சஅல சாயிலும் பிஅஸாபி வாக்கியா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த மஆரிஜிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த 10 விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னென்ன விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான் என்பது, அந்த விஷயங்கள், அந்த பண்புகள் குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அவர்கள் சோதிக்கப்பட்ட போது அந்த ஒவ்வொரு குவாலிட்டியிலும் அவர்கள் உறுதியாகவும் முழுமையாகவும் இருந்தார்கள். அந்த சூரா அல் மஆரிஜ் 20வது அத்தியாயத்திலே 22வது அந்த வசனங்களில் இருந்து ஆரம்பமாகிறது. முதலாவதாக இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாதிஹிம் தாயிமூன், தொழுகையாளிகளை தவிர. அப்ப தொழுகையின் விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தொழுகையின் விஷயத்தை சோதித்தான். அப்ப அந்த தொழுகை விஷயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள், மிகப்பெரிய ஒரு உறுதி உடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிகளை தவிர, அதாவது முன்னாடி சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். இந்த சூரா அல் மஆரிஜ்ல அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் யார் என்றால் தொழுகையாளிகளை தவிர. அங்கு 10 பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அந்த பண்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நிறைவாக முழுமையாக இருந்தன. அதுல முதலாவது பண்பு என்ன, அல்லதீனஹும் அலா ஸலாதிஹிம் தாயிமூன், தொழுகையில் நிரந்தரத்தை பேணக்கூடியவர்கள். அதாவது தொழுகையை தொடர்ந்து உறுதியாக, தொடர்ச்சியாக, விட்டுவிடாமல் தொடரக்கூடியவர்கள். அப்ப எந்த ஒரு தொழுகையும் தவறிவிடாத அளவிற்கு அந்த தொழுகையின் நேரங்களை கண்காணித்து எதிர்பார்த்து இருந்து அந்த தொழுகைகளை தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த விஷயத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சூரா இப்ராஹிமிலே விசேஷமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் வஜ்அல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் எனது சந்ததிகளையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக ஆக்கு, என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக ஆக்கு என்று. அப்ப ஒரு மூமினுக்கு அது ஒரு சோதனை. மூமினுக்கு அவன் தொழுகையில் எந்த அளவு உறுதியாக, ஈடுபாட்டோடு, பிடிப்போடு, மன ஓர்மையோடு இருக்கிறான் என்பது அது ஒரு மிகப்பெரிய சோதனை. அப்ப நம்ம பார்க்கிறோம், யார் இந்த தொழுகையின் விஷயத்திலே அலட்சியம் செய்கிறார்களோ, தொழுகையின் விஷயத்திலே கவனக்குறைவாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருக்காது. அப்ப தொழுகையில் அலட்சியம் செய்வதை அல்லாஹு தஆலா நயவஞ்சகத்தின் அடையாளமாக ஆக்கினார். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்கள் தொழுகைகளை மறந்து இருப்பார்கள். ஒரு தொழுகையின் நேரம் சென்றுவிடும், அடுத்த தொழுகையின் நேரம் வந்துவிடும், முந்தைய தொழுகையை பற்றிய எந்த விதமான கவனமும் இல்லாமல் இருப்பார்கள். இரண்டு நேர தொழுகைகளை ஒன்று சேர்த்து தொழுவார்கள், அல்லது தொழுகையின் கடைசி நேரத்திலே வந்து அவசர அவசரமாக, நபி அவர்கள் சொன்னார்கள் எப்படி காக்கை ரத்தத்தை கொத்துகிறதோ அதுபோன்று அவசர அவசரமாக அவர்கள் தொழுது முடிப்பார்கள். அதுதான் நயவஞ்சகனின் தொழுகை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப தொழுகையின் விஷயத்திலே உறுதியாக இருப்பது, நிரந்தரமாக சொல்வது, எந்த ஒரு தொழுகையும் தனது வாழ்க்கையிலே தவறிவிடாமல் பாதுகாத்துக் கொள்வது. இப்ப ரொம்ப பேர் உள்ளூர்ல இருக்கும்போது சரியா சொல்லுவாங்க, பயணத்துல போயிட்டா தொழுகை எல்லாம் மொத்தமா பயணம் போகும்பொழுது அவங்க பேக்கிங் பண்றாங்க பாருங்க, சாமா கட்டி வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தொழுகையை சேர்த்து மொத்தமா கட்டி விட்டுருவாங்க. என்ன ஊர்ல போய் தொழுகலாம் சொல்லு, இடையில நாலு வக்து அஞ்சு வக்து அவர்களுக்கு பயணத்துல கழியும். கேட்டா சஃபர்ல இருக்கிறோம், பயணத்துல இருக்கிறோம், ரயில்ல இருக்கிறோம், பஸ்ல இருக்கிறோம், எங்க தொழுறது, எங்க சுத்தமா இல்லை, எங்க போய் ஒளி செய்யறது, என்னத்தை செய்யறது, அப்படி மொத்தமா போய் ஊர்ல தொழுதுக்கலாம்னு சொல்லி திரும்ப ஊர்ல இருந்து கிளம்பும் பொழுது அதே போல இப்படி பார்த்தீர்கள் என்றால் ஒரு மாசத்துக்கு அஞ்சு வக்து பத்து வக்து தொழுகைகளை அவர்கள் தவற விடுகிறார்கள். ரொம்ப சர்வசாதாரணமான காரணம், அதுவும் இந்த காலத்துல குறிப்பா பெண்களை எடுத்துக்கொண்டால் அல்லது குடும்பத்தோடு வெளியே போகும்போது மக்களை எடுத்துக்கொண்டால் சர்வசாதாரணமாக அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை இதையெல்லாம் ரொம்ப ஒரு கவனமே இல்லாத அளவுக்கு விடக்கூடியவர்களாக வெளியே சென்றார்கள். கேட்டா ஷாப்பிங் போனோம், தொழுக முடியல, வந்து வீட்டுல வந்து மொத்தமா தொழுதுகிறது. மூணு மணிக்கு போறாங்க, அசர் முடிஞ்சு மகரிப் முடிஞ்சு இஷா இஷாவது பின்னாடி நேரம் நீண்ட நேரம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி தொழுகையை அற்ப அற்ப காரியங்களுக்கெல்லாம் அதனுடைய நேரத்தை அலட்சியம் செய்பவர்களாக கவனக்குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு முஸ்லிமால் தொழுகையிலே அவன் அந்த தொழுகையை விடுவதற்கு என்று பார்த்தால் என்ன காரணம், ஒன்னு அவன் செத்து போயிருக்கும், ஒன்னு அவன் மூத்தாயிருக்கணும். இப்ப ஒவ்வொரு தொழுகை அதான் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் மூத்தாயிட்டார், இவர் மேல தொழுகை கடமை இல்லை. அல்லது இவர் மயக்கம் அடித்து விழுந்தார், நினைவே இவருக்கு திரும்பவில்லை. அல்லது இவர் பைத்தியமாகிவிட்டார், அறிவு பேதளித்து அவர் சுய நிலவி சுய தான் என்ன செய்யற மஜ்னு பைத்தியமாக ஆகிவிட்டார். அந்த பைத்தியம் தெளிகின்றவரை அவர் மீது தொழுகை கடமையாக. இதை தவிர வேறு ஒரு நிலையே கிடையாது. இதை தவிர தொழுகையை விடுவதற்கு, தொழுகையின் நேரத்தை தள்ளி போடுவதற்கு ஒரு வழியே கிடையாது. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தடவை ஒரு கடல்ல ஒரு தோணியில ஒரு தோணியோ ஒரு சின்ன ஒரு கப்பல் பயணம் செய்யும் பொழுது மொத்தமா எல்லாம் கலந்து வச்சு கட்டின கப்பல் எல்லாமே கலந்து போய் கொஞ்சம் பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க, கொஞ்சம் பேர் மத்தவங்க நீந்தி வந்தாங்க. இந்த நீந்தி வரும்பொழுது அவங்க என்ன வச்சிருந்தாங்க, டிரெஸ் ஒரே ஒரு போர்வை தானே இறுக்கி கட்டியிருந்தாங்க, அதுவும் போயிருச்சு. அவங்க கரைக்கு சேரும் பொழுது யாருக்கும் டிரெஸ்ஸே கிடையாது. அந்த நேரத்திலும் அவர்கள் தொழுகையை விடவில்லை. எல்லாரும் வந்தாங்க, கரையில வந்து உட்கார்ந்தாங்க, தங்களது அவுரத்தை மறைத்துக் கொண்டு தொழுதார்கள். அப்ப இந்த மாதிரி நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவர்கள் தொழுகையை விட்டார்கள் என்றால் ஒரே ஒரு நேரத்தில் அஹ்ஸாபு யுத்தத்தில்தான் அவர்கள் தொழ முடியாமல் போனது. லொஹர் தொழுகை, அசர் தொழுகை, அப்புறம் மகரிப் இஷாவுடன் இந்த லொஹர் அசர் தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஹ்ஸாபு யுத்தத்திலே ஓரிரு தினங்கள் தவறின. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா போர் நேரத்துல நாலு ரக்காத்து தொழுகை எல்லாம், பயணத்துல ரெண்டு ரக்காத்துன்னு சொன்னா, போர்ல ஒரு ரக்காத், நபிக்கு ரெண்டு ரக்காத்து, மற்ற முஸ்லீம்களுக்கு எல்லாம் ஒரு ரக்காத்து, அதை கூட அவர்களால் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு முஷ்ரிக்குகளிடமிருந்து அம்புகளும் ஈட்டிகளும் மழையாக பொழிந்து கொண்டிருந்தன. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயோ சஹாபாக்களாலேயோ எங்கேயுமே தண்ணீர் கட்டியே நிக்க முடியல. ஆயுதம் இல்லாம கேடயம் இல்லாம தண்ணீர் கட்டி நின்னா எப்ப அம்பு வந்து விழுந்து நாம் இறந்து போவோம் என்று ஒரு நிலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவர்கள் தொழுகை விட்டார்கள். அதற்கு எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருந்தினார்கள் என்றால், மன அல்லாஹு குபூரஹும் வ புயூதஹும் நாரா ஷகலூனா ஷகலூனா அனிஸ்ஸலாத்தில் உஸ்தா, இந்த காஃபிர்களின் வீடுகளையும் இவர்களின் கபர்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும். இவர்கள் தொழுகையிலிருந்து அல்லவா நம்மை திருப்பி விட்டார்கள், நம்மை அசருடைய தொழுகையிலிருந்து திருப்பி விட்டார்களே, அசருடைய தொழுகையிலிருந்து தடுத்து விட்டார்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருந்தினார்கள். அப்ப அந்த அளவு ஒரு முஸ்லீம் இந்த தொழுகையிலே ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விதத்திலும் தொழுகை தனக்கு தவறிவிடாத அளவிற்கு. இப்ப நீங்க பயணம் செய்கிறீர்கள், தொழுகையுடைய மசாயில் ரொம்ப பேருக்கு தெரியாத காரணத்தினால பஸ்ல எப்படி தொழுகிறது, ட்ரெயின்ல எப்படி தொழுகிறது, விமானத்துல எப்படி தொழுகிறது என்பது அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால பல பேரெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அப்போ விமான பயணம் புறப்பட்டாங்கன்னா கோயில் சேர்ற வரைக்கும் உள்ள எல்லா துறையும் காணாமிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்ப எந்த அளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டங்களை கொடுக்கிறான் என்றால், எந்த அளவு சட்டங்களை பேணுவதற்கு வசதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு சட்டங்கள், எப்போது சட்டங்களை பேணுவதற்குண்டான வசதி இல்லையோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அங்கே நமக்கு விசாலமான அனுமதி கொடுக்கப்படுகிறது. எப்படி உதாரணமா, ஒரு பஸ்ல நீங்க போறீங்க, இங்க இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பயணம், இடையில மொஹர் அசர் நேரம் வருது, மகளிர் உங்களுக்கு போய் இறங்கிடுவீங்க. முன்னாடியே ஒரு 12 மணிக்கு ஏறிட்டீங்க, மொஹருடைய வக்து வரதுக்கு முன்னாடி ஏறிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம், ஒன்று ஒழுங்கு செய்து விட்டு தயாரிப்போட ஏறலாம். சரி, ஒழுங்கு செஞ்சுட்டே எப்போ நீங்க அல்லது ஒழுங்கு செய்ய மறந்துட்டீங்க, பஸ்ல ஏறியாச்சு. இப்ப தயமம் செய்வதற்குண்டான எந்த வாய்ப்புமே இல்லை, ஒழுங்கும் செய்ய முடியாது தயமமும் செய்ய முடியாது, இடையில எங்கேயோ பஸ் நிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒழுங்கும் தேவையில்லை தயமமும் தேவையில்லை, அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், ஆனால் தொழுதாக வேண்டும். எந்த ஒதுவை தயன்மமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கினானோ அவன் மன்னித்து விடுகிறான். எனவே நாம் நமது உள்ளத்திலே அறுவலுக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் உங்களுக்கு அது எப்படி ஒழு செய்யாம தொழுகிறது? ஆமா, ஒழு செய்யாம தொழுதான் குஃபர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போது நீ ஒழு செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கின்றது, ஒழு செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கும் போது. அப்படி உனக்கு ஒழு செய்வதற்கு சக்தி இல்லை என்றால் தயமம் செய்ய வேண்டும். அப்ப தயமமும் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால், தயமமும் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதுவும் மன்னிக்கப்பட்டது. அப்ப ஒழுங்கும் இல்ல தயமமும் இல்ல, நீங்க பஸ் சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்க, முடிஞ்சளவு உட்கார்ந்து கொண்டே சுல்லாவுடைய திசையை கண்டுபிடிச்சு அதன் பக்கம் உங்களுடைய முகத்தை ஜெஸ்ட் திருப்ப முடிஞ்சா தண்ணீர் கட்டும் போது முகத்தை திருப்பிக்கிட்டா போதும். அதுவுக்கும் முடியலையா வழி இல்லையா அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த திசையில உங்களுடைய வாகனம் போய் கொண்டிருக்கிறதோ அதே திசையில தொழுது கொள்ள வேண்டியது. 2 ரக்காத்து ஆனா தொழுகையை விடக்கூடாது. முகரையும் அசரையும் நீங்கள் கண்டிப்பாக ஜம்முகள் செய்து ஒரு அதான் 2 இக்காமத்தோடு தொழுதாக வேண்டும். இதே போலதான் ரயிலையும் சரி, நின்று தொழுவதற்கு முடிஞ்சா நின்று தொழுகணும், இல்லைனா உட்கார்ந்து சிபிலாவை முன்னோக்க முடிஞ்சா சிபிலாவை முன்னோக்கி. அதுவும் முடியவில்லை என்றால் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதே நிலையில். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் அசர தொழுகாம பல்லாவரத்திலிருந்து தாம்பரத்திலிருந்து கிளம்பினார். என்ன நியத்துல வந்து கிளம்பினாரு, நம்ம வந்து மன்னடியில வந்து சேர்ந்துருவோங்கிற நியத்துல கிளம்பினாரு. ஆனா வர்ற வழியில டிராபிக் ஆகி போச்சு, இந்தியாவில் அடிக்கடி டிராபிக் ஆகுதா இல்லையா, அந்த மாதிரி டிராபிக் ஆகி போயிருச்சு. நடு டிராபிக்ல நிக்கிறார், இறங்கி போனாலும் பிரச்சனை, எங்கேயும் இறங்க முடியல, உட்கார்றதுக்கு சீட்டும் இல்ல, இப்படி கம்பியை பிடிச்சி நிக்கிறாரு, கூட்டம் இருக்கு, எங்கேயுமே திரும்ப முடியாது. இப்ப இவர் என்ன ஆசை விட்டு மதுரை வந்து தொழுதுக்கலாமா? ஆனா ரொம்ப பேர் நினைச்சிருக்காங்க, 199.99 பேர் நூத்துல கசகசன்னு முன்னாடி காசிரு பின்னாடி காசிரு இந்த பக்கம் அந்த பக்கம் நிற்க முடியாம இதுல என்னங்க தொழுகிறது, அப்புறமா போய் தொழுதுக்கலாம். அல்லாவு உனக்கு அது ஒன்னு அல்லாவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீ செஞ்சீன்னு சொன்னா அல்லாவுக்கு உனக்கு பிடிக்காது. ஏன் தொழுகையை விட்டுறவங்க பிடிக்கும் ஒண்ணு அல்லா ரப்பல் ஆலமீன் தொழுகைக்காக வேண்டி உன் பயணத்தை அல்லா தடுக்கலை இல்ல தடுத்தான அல்லாத்தடா எங்கேயாவது சட்டம் போட்டானே தொழுகாம கிளம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் நான் தான் சட்டம் போட்டுக்கலாமா இல்லையா, போட்டுக்கலாமா இல்லையா? ஆனா அல்லா அப்படி போட்டானா? நம்முடைய ரிசுக்கு வாழ்வாதாரத்துக்காக நமது பயணத்தை அல்லா தடுக்கவில்லை, நமது வேலைகளை அல்லா தடுக்கவில்லை. அப்ப அந்த வேலையில இருந்துகிட்டு அல்லா ரப்பல் ஆலமீன் தன்னை வணங்குவதற்குண்டான எவ்வளவு சலுகைகளை உனக்கு கொடுத்துருக்கலாம், எவ்வளவு வசதிகளை எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கான். அப்ப அந்த நேரத்துல ஒழுங்கும் செய்ய முடியாது தயமமும் செய்ய முடியாது திரும்பவும் முடியாது. கை மேல ஒரு கையில இப்படி இருக்கிறீங்க, ஒரு கையில பை இருக்குதா இல்லையா, ஒண்ணு இல்ல. அதே நேரத்துல தம்பி அல்லாஹும் கட்டிக்கிட்டு தரைய மட்டும் அசட்டா போதும். இப்படித்தானே தொழுவோம். இப்படி தொழுகள் என்ன சொன்னா வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூனுங்கிற லிஸ்ட்ல வரமாட்டேங்க. ஃபெயில் இப்ராஹிம் ஃபெயில் ஆகல, நம்ம ஒரு நாளைக்கு 3 தடவை வாழ்க்கையில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை பெயில சுபஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். புரியுதா? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். இப்ப பாருங்க நம்ம எவ்வளவு தூரம் நமது வாழ்க்கையில என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோம். சில பேருக்கு என்னன்னா, இந்த ஏர்போர்ட்ல போகும்பொழுது, பஸ் ஸ்டாண்ட்ல போகும்பொழுது, அல்லது வேற எங்கேயாவது போகும்பொழுது வெக்கம் தொழுவுறதுக்கு வெக்கம். பாவம் செய்யறதுக்கு தான் வெக்கப்படணும், தப்பு செய்யறதுக்கு வெக்கப்படணும், ஆடை இல்லாம வெளியே போறதுக்கு வெக்கப்படணும், அல்லாவது தொழுவுறதுக்கு வெக்கமா? அது எப்படி அவங்க எல்லாம் பாக்குறாங்களே, என்ன பாக்குறாங்க? நீ தொழுகிறத பாக்குறாங்க, ஹிதாயத்து கிடைக்கும் போது. நீ தொழுவதை பார்ப்பதை கொண்டு அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் போது கண்டிப்பா கிடைச்சிருக்கு, கண்டிப்பா ஹிதாயத்து கிடைச்சிருக்கு. ஒரு தாயி ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்கும்போது ஒரு அழகான சம்பவத்தை சொன்னார். மலேசியா ஏர்போர்ட்ல ஒரு மலேசியன் லேடி ஏர்போர்ட்ல தொழுகிறாங்க. தொழுகிறத ஒரு அமெரிக்கன் லேடி அதை பார்க்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்துட்டு தொழுக முடிச்சவங்க போய் அந்த பெண்ணிடத்துல கேட்கிறாங்க, மேடம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த தொழுகையை பத்தி அந்த அமைப்புகளை பத்தி விவரிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணு சொல்றாங்க, நீங்க தொழுது கொண்டிருந்தீங்க, நீங்க தொழுகக்கூடிய அந்த அமைதி ஓர்மையை பார்த்தேன், எனக்குள்ளான என்னமோ மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. அந்த தொழுகையினுடைய ஏதோ எனக்குள்ளான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு தெரிய முடியுமோ தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா அந்த பெண் இஸ்லாத்தை பத்தி தெரிய ஆரம்பிச்சு, அப்புறம் அதுல தொழுகையை பத்தி தெரிய ஆரம்பிச்சு முஸ்லீம் ஆயிட்டாங்க. முஸ்லீம் ஆனது மட்டுமல்ல, அந்த அமெரிக்கன் லேடி யாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மெட்ராஸினுடைய அமெரிக்கன் எம்பேசில பொறுப்பா இருந்தவங்க, கவுன்சிலர் சொல்றது அம்பாசிடரா கவுன்சிலர் சொல்லுவாங்க, அந்த ஒரு பொறுப்புல இருந்தவங்க. அவங்க தன்னுடைய வரலாற்று நான் எப்படி முஸ்லீமானு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லி காட்டிருக்கிறேன். பாருங்க எவ்வளவு பெரிய இதழ்த்து கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் தொழுகைகளை கடமையாக்குற நேரத்துல நம்ம அந்தந்த இடங்கள்ல தொழுதோம்னு சொன்னா அதுவே எத்தனை பேருடைய இதாயத்துக்கு காரணமாக அமையும். அப்ப இதுதான் சும்மா வைக்கப்பட்டுக்கிட்டு நம்ம செய்யறதுனால ரெண்டு பாவத்துக்கு ஆளாகும், ரெண்டு பெரும்பாவத்துக்கு. ஒரு பெரும்பாவம் என்ன, தொழுகையின் நேரத்தை நாம் தவறவிட்ட ஒரு காரணம், இது ஒரு பாவம். இன்னொரு பாவம் என்ன, மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க இருந்த அந்த ஹிதாயத்துடைய வாசலையும் நம்ம அடைத்த அல்லது விட்ட ஒரு குற்றத்துக்கு ஆளாகும். அப்ப இந்த மாதிரி உக்குட்டப்பு இல்லாம நமக்கு நாமே ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டு தொழுகைகளை பாழாக்குவது கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு கூட்டம் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா நல்ல ஒரு இஞ்சில திக்கா காய்ப்பட்டு வச்சுக்கணும், அதுக்கு பேர் முசல்லான்னு வச்சுப்பாங்க, அது போட்டு தொழுதாதான் தொழுவாங்க, அது எடுத்துட்டு போனாதான் தொழுவாங்க. எதுங்க தொழுவாம இருக்கு, இல்ல முசல்லா எடுத்துட்டு வரல, என்ன எடுத்துட்டு வரல, முசல்லா எடுத்துட்டு வரலையா, அதனால தொழுவலையும் சுபஹானல்லாஹ். இந்த தொழுகைக்கு முசல்லாக்கு என்னங்க சம்பந்தம்னா ஒரு சம்பந்தமே கிடையாது தொழுகைக்கும். சில பேர் பாருங்கன்னு சொன்னா எங்கேயாச்சும் போனாங்கன்னு வச்சுக்கோங்களா, வயல்வெளி இந்த மாதிரி இடத்துல தொழுவே மாட்டாங்க. மண்ணில் எப்படி தொழுவுறது, மண்ணில்தான் சுற்றுலாத்துல தொழுதார்கள், அத்தனை நபிமார்களும் மண்ணில் தான் தொழுதாங்க. அதுக்கப்புறமா வசதி வசதி வசதினு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம டைல்ஸ் போடுறோம், பாய் விரிக்கிறோம், அப்புறம் கார்பெட் போடுறோம். இதெல்லாம் யாரு, நம்முடைய வசதிக்காக செய்யப்பட்டதை தவிர தொழுகைக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காங்க, ஒரு சம்பந்தமும் கிடையாது. தொழுகைக்கு என்ன, காய்ந்த பூமியாக இருக்க வேண்டும், அதிலிருந்து நதி அசுத்தத்தினுடைய துருவாடை வீசக்கூடாது, அவ்வளவுதான். காய்ந்த பூமியா இருக்கணும், அசுத்தத்தினுடைய துருவாடை வீச ஈரமா இருக்கலாம், துருவாடை வீசக்கூடாது, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேற்றிலே தொழுதிருக்கிறார். என்ன தொழுதுறாங்க, தொழுவங்க இன்னைக்கு யோசிச்சு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது லைலத்துல் கதருடைய அடையாளத்தை சொல்றாங்க, அன்னைக்கு மழை பெய்திருந்தது, நாங்கள் எல்லாம் சுகுடைய தொழுகை நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களோடு சேற்றிலே சஜிதா செய்து தொழுகிறோம். தொழுகு முடிச்சவனை பார்த்தா முகமெல்லாம் சேரா இருக்கு. அப்ப ரொம்ப பேருக்கு என்னன்னு சொன்னா அவங்களுடைய அந்த ஒரு விதமான நறு சும்மா கீழே மண்ணில் உட்கார மட்டும் லேசா மண்ணு பட்டாலும் இப்படி இப்படி தடவிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆடையினுடைய அந்த அழுக்குப்படாமல் பாதுகாப்பது என்பது வேற விஷயம். அது முடிந்த அளவுக்கு நீங்க பாதுகாக்கிறதுல சுத்தப்படுறதுல அது விரும்பத்தக்க விஷயம் தான், அல்ல குறைச்சல். ஆனா தொழுகை என்று வந்துவிட்ட போது அதற்காக தொழுகை நேரத்தை தவற விடலாமா என்றால் கூட தொழுகை நேரம் வந்துருச்சு, இருப்பு வச்சிடலையே, பாய் போடலையே, நான் எங்க தொழுகிறது ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு, தொழுகை நேரம் போயிடும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பஸ்ல போயிட்டே இருக்கீங்க, பஸ் ஒரு அரை மணி நேரம் நிக்கிறீங்க, அழகா இறங்கி முகர் அசர தொழுவான், ஆனா தொழுவே மாட்டேன் உட்கார்ந்து கேட்டா விருப்பு கொண்டு வரல தொழுகிறதுக்கு. என்ன செய்யல, விருப்பு கொண்டு வரவில்லை தொழுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க தொழுகிறதே கிடையாது மக்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் காரணங்களை கொண்டு தொழுகைகளை தவறவிட்டார் என்று சொன்னால் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் சோதித்தானா இல்லையா? அதுல அவங்க பாஸ் ஆனாங்க, ஆனா இவரு இங்கே ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறார். அப்ப அடுத்து ஒரு துவா வரும், அந்த துவாவுக்கு இவர் தகுதியானவராக ஆவாரா? அப்படின்னா ஆக மாட்டார். அப்ப முதலாவது சோதனை என்னன்னு சொன்ன இந்த வசனத்துல சொல்லப்பட்ட பத்துல ஒன்று, தொழுகையை தொடர்ச்சியாக கரெக்டா விடாம மிஸ் பண்ணாம தொழுகிறது. அடுத்து முஸ்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன் வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் وَالَّذِينَ فِي أَمْوَالِهِمْ حَقٌّ مَعْلُومٌ தங்களது செல்வத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வத்தை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். வீடுகட்டுறதுக்கா, கார் வாங்குறதுக்கா, பங்களா வாங்குறதுக்கா? இல்லை. என்ன அல்லாஹ் சொல்கிறார்? லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்காகவும் அல்லது யாசகம் கேட்க மாட்டார்கள் ஆனால் இல்லாதவர்கள், இவர்களை தேடி சென்று கொடுப்பதற்காக செல்வத்தில் ஒரு பகுதியை எடுத்து வைத்து விடுவார்கள். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். வெற்றி கண்டார்கள். அப்போ ஒரு மூமின் இடத்துல இந்த பண்பு ஜக்காத்தை கொண்டு சதக்காவை கொண்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும். முதல்ல ஜக்காத்தை ஒதுக்கிடும், கணக்கு வரும் பொழுது ஜக்காத்தை ஒதுக்கி விடுவது, சதக்காவை ஒதுக்கி விடுவது. இன்றைக்கு ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கடன் வாங்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஜக்காத்திலே கடன் வாங்குறாங்க. புரியுதா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கடமை ஆயிடுச்சா? இப்ப அரபி மாச கணக்குப்படி 12 மாசம் முடியும் பொழுது ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா? 2 லட்சம் ரூபாய் எடுக்கணும், அன்னைக்கு ராத்திரி எடுத்து வச்சிருக்கணும். நாளைக்கு ஒரு டீல் வருது, இந்த 2 லட்சத்தையும் போட்டு நம்ம அந்த பிசினஸ் முடிச்சோம்னு சொன்னா நமக்கு ஒரு இன்னொரு 10,000-20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கும் போது என்ன செய்யறாரு? ஒரு நாளா தள்ளி போறாரு, அந்த 2 லட்சத்தை திரும்ப எங்க கொண்டு வராரு? பிசினஸ் கொண்டு வராரு. இப்ப ஜக்காத்துல கடன் வாங்கிட்டார். இப்ப உண்மையிலே சட்டம் என்னன்னு சொன்னா, நீ அந்த ஜக்காத்துடைய காசு போட்டு 10,000 ரூபாய் சம்பாதிச்சுனா அந்த 10,000 ரூபாய் ஏழை தான் போய் சொல்லுவோம், உனக்கு கிடையாது. ஏன்? எப்ப அந்த 1 வருஷம் முடிஞ்சு உன்னிடத்துல அந்த ஹக்கு கையில இருக்குதோ அது யாருடைய ஹக்கு? அது ஹக்குல் ஃபுகராவுல் மசாகின், அந்த 8 பேருடைய ஹக்கு. அது ஓ ஹக்கு கிடையாது, அந்த 1 வருஷம் முடிகிற வரைக்கும் தான் ஓ ஹக்கு. அதுக்கப்புறம் அது யாருக்கு சொந்தமாகி விடுகிறது? அதற்கு உரியவர்களுக்கு சொந்தமாகி விடுகிறது. நீ கடன்காரன் எழுதி வைக்கப்பட வேண்டும், நான் இந்த மாதிரி ஜக்காத்துக்கு கடனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அளவு ஜக்காத் என்பது குறிப்பிடப்பட்டு உடனே ஒதுக்கப்படும். அது போக அதோட வேலை முடிஞ்சிருச்சான்னு சொன்னா கிடையாது. ஒரு முஸ்லீம் மறுமையின் விளை நிலத்திலே தனக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அந்த தரஜாத்துகளை எதிர்பார்க்கக்கூடியவன் ஜக்காத்து போகவும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். ஜக்காத்து கொடுத்துட்டா அதாவில இருந்து தப்பிச்சிருவன். நாளைக்கு உனக்கு சொர்க்கம் என்பது கன்ஃபார்ம், அதுல சந்தேகம் கிடையாது. ஒரு சஹாபி வரால், யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேத்து சொன்ன கிராமத்து மனிதர் மாதிரி அவர் அங்கிருந்து வந்து பேசுறார், யார் ரசூலல்லாஹ், நான் எது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நான் எது செஞ்சா பரவாயில்ல சஹாபி, அவரு கிராமத்து மனிதராக இருந்தாலும் எவ்வளவு விவரமா கேட்டாரு பாருங்க. நம்ம இன்னைக்கு ஆலிம்சா பார்த்து கேட்கறதுலாம் என்ன, ஆலிம்சா நல்ல தகடா இருக்கு ஆலிம்சா, நல்ல வந்து ஒரு துவாவா சொல்லி கொடுக்க ஆலிம்சா. எதுக்கு பா துவா? நல்லவன் ஆகணும், பரக்கத்தா இருக்கணும். என்ன பரக்கத்துன்னு சொன்னா காசு பணம் நிறைய இருக்கணும் தான் பரக்கம். நம்ம ஆலிம்சாக்களை சந்திச்சு பெரும்பாலும் கேட்கறதுலாம் என்ன, ஆலிம்சா நல்ல துவா பண்ணுங்க ஆலிம்சா, எதுக்கு காசு வரணும் வீடு வரணும்? அப்ப அந்த சஹாபி வந்து அப்படி கேட்டார். எப்படி கேட்டார்? யாரும் சூழலாம் ஒரு எனக்கு கரெக்டா சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, நான் சொல்றதுக்கு புரியணும். அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுங்க. சொன்னார் ஷஹாதா சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. ஓகே, 5 வேளை தொழுதுரு, ஜக்காத்து கொடுத்துரு, ரமலான்ல நீ வந்து நோம்பு வச்சுரு, நீ வந்து ஹஜ்ஜு செஞ்சிரு, ஹஜ்ஜு கடமையாகனா ஹஜ்ஜு செஞ்சிருந்தார், அவ்வளவுதானே, இதுக்கு மேல கிடையாதுல, இதுக்கு மேல நீ விரும்பலாதான். அல்லா மேல சத்தியமா நபிய, அல்லா மேல சத்தியமா, நான் குறைக்கவும் மாட்டேன் கூட்டவும் மாட்டேன். அல்லாஹ் மேல சத்தியமா நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நபிசுல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் சொர்க்கம் செல்வார், இவர் சொர்க்கம் செல்வார். அப்ப கன்ஃபார்ம் இன்ஷா அல்லாஹ். ஆனா அங்க போனதுக்கு பின்னாடி ஏங்க கூடாது, என்ன ஏங்க கூடாது? அல்லாவே இன்னும் கொஞ்சம் அனுப்பி வச்சிருந்தனா என்ன கொஞ்சம் அந்த இப்ராஹிம் நபிக்கு பக்கத்துல இருந்துட்டு போனேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா ரசூலுல்லாஹ் பக்கத்துல போயிருப்பேன்னு சொல்லி அங்க போய் எண்ண கூடாது பாருங்க. அதுக்கு என்ன செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் உபரியா எக்ஸ்ட்ரா எவ்வளவு முடியுதோ சேகரித்து வைக்க வேண்டும். ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டார், ஒரு நல்லடியார் இஸ்ரவேலர்கள் அவர் வயசுல வயலில் வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மேகம், மழை நிரம்பி கார் மேகம் கொண்டு வந்து மேகம் வந்துகிட்டே இருக்குது, தண்ணி டேங்க் வர்ற மாதிரி வானத்துல வந்துகிட்டே இருக்குது. அப்படிதானே சுப்ஹான் அல்லாஹ்வுடைய தண்ணி டேங்க், இந்த தண்ணி டேங்க் காலியா போயிடும், லிட்டர் கணக்கில் இருக்கும். அல்லாஹ்வுடைய தண்ணி டேங்க் இருக்கு பாருங்க, இது சஹாபில் முஸ்தஃபர் பைனஸ்மா, இந்த மெட்ராஸ் ஃபுல்லா தண்ணியில மூழ்கடிக்கிறதா இருந்தா ஒரு சின்ன சைஸ் மேகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கோட்டையிலிருந்து மழை பொழிய சொன்னா போதும் மொத்த மெட்ராஸை காணப்படும். அவ்வளவு ஸ்பீல் அங்க அந்த மேகத்திலே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, சுப்ஹான அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய கஜானா இவ்வளவு பெரிய கஜானா சொல்லு. அப்ப இவர் மழை அதாவது மேகம் இவ்வளவு பெரிய மேகமா வருதுன்னு இப்படி பார்த்தா அங்க ஒரு சத்தத்தை வேற இவர் கேட்கிறார். அங்க இந்த மனிதர் ஒரு சப்தத்தையும் கேட்கிறார். என்ன சப்தம்னு சொன்னா, அந்த மேகத்துக்கு கட்டளையிடப்படுகிறது, மேகமே இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல இன்னாருடைய மகன் இன்னாருடைய நிலம் இருக்குது, அங்க போய் நீ மழை பொழி என்பதா. எப்போதும் அதே போல உத்தரவு நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா யாருக்கு அல்லாஹ் கேட்க வைக்கிறானோ அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த விஷயத்தை நபியுடைய உம்மத்துடைய உம்மத்தாகிய நமக்கு இந்த சம்பவம் சொல்லப்படணும், நாம் ஜகாத்து சதகால ஆர்வப்படணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பி இந்த நிகழ்வு அல்லாஹ் நடத்தி காட்டான். அப்ப அந்த மனிதருக்கு கேட்கு சம்பவம், இந்த சம்பவம் கேட்குது, இந்த மாதிரி அந்த மேகத்துக்கு கட்டளையிடப்படுவதை அவர் கேட்கிறார். இவரு பார்த்து என்னடா இது இப்படி ஒரு அதிசயமா இருக்கு, இது நம்ம கேட்டது உண்மைதானா. சில பேருக்கு மனசுல இருந்து ஏதோ பேசுற மாதிரி சத்தம் வரும்பாரு, கேட்டது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்தா அந்த மேகம் ஸ்பீடா இன்ஜின் போன மாதிரி போய்கிட்டே இருக்கு. அது பின்னாடியே போறாரு போறாரு போறாரு, கரெக்டா அந்த தூரத்துல ஒரு விவசாய நிலம் வருகிறது. அந்த நிலத்துல கொட்டோ கொட்டோன்னு தேவையான அளவுக்கு மழை பெஞ்சிட்டு அதோட திரும்ப அது நடைய கட்டிடுது. அந்த நிலத்துடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட, எப்பா நீ என்னப்பா அமல் செய்ய, நீ யாரப்பா, நீ என்னதான்ப்பா உன்னுடைய உண்மை நிலவரம் சொல்லப்பா சொன்னா, அவரு என்னப்பா நீ யாருன்னு தெரியல, ஊரு பேரும் தெரியல, ஒண்ணும் தெரியல, வந்துகிட்டு நான் யாரு என்னாமல் ஏதுன்னு போட்டு என்ன போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போப்பா. இல்லப்பா நீ சொல்லப்பா, இல்ல முடியவே முடியாது, அல்லாஹ் மேல சத்தியமா நீ சொல்லிதான் ஆகணும். நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கண்டேன், விசித்திரமான ஒரு நிகழ்ச்சியை கண்டேன், அல்லாஹ் மேல சத்தியமா நீ சொல்லணும்னு சொன்னவுடனே அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், இவ்வளவு விவரங்களை நீ சொல்லியதற்கு பிறகு எனக்கு வேற வழி இல்ல சொல்லாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் என்ன செய்வோம் தெரியுமா, நான் ரொம்ப பெரியாம தான் செய்யல, அல்லாஹ் எனக்கு இந்த சின்ன பூமியில விவசாயம் கொடுக்கறாங்கல்ல, விவசாயம் விளைந்து விளைச்சல் வந்த உடனேயே அதை மூணு பங்கு ஆக்கிடுவேன். அதை என்ன செஞ்சிருவேன், மூணு பங்கு ஆக்கிடுவேன். 100 ரூபாய் கிடைச்சிச்சுன்னு சொன்னா 33 ரூபா 33 காசு எடுத்து தனியா வச்சிருவேன். இந்த 33 ரூபா 33 காசு எதுக்கு அப்படின்னு சொன்னா மொத்தமா சதக்கா பண்ணிடுவேன். 33 ரூபா 33 காசு எதுக்கு அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது எனது குடும்பத்தார்களுக்கு உணவளிக்கிறது. அடுத்து 33 ரூபா 33 காசு இருக்கா இல்லையா, அதை வைத்து அடுத்த விவசாயம் பண்றது. இதுதான் இந்த நிலத்தை அல்லாஹ் எனக்கு சொந்தமாக்கினதுல இருந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கடமை என்னதான், பெற்றாத்துல நமக்கு 2% ஆனா அவர் எத்தனை பிரச்சனைக்கு கொடுத்துருந்தாரு, 33.33 அப்படி கொடுத்ததுனால அல்லாஹ் அவர் எப்படி சங்கண்ணியப்படுத்தினான், எங்கேயுமே மழை பொழியல, விசேஷமா மேகத்தனுக்கு அவருக்கு போய் ஸ்பெஷலா பொருந்துக்குவான்னு சொல்லி. அப்ப அதே போல சூரா சூரா நூன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டான். ஒரு தோட்டத்துக்காரன் அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா, அத்தா மூத்தா போயிட்டாரு, அத்தா ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் என்ன அந்த விளை நிலைத்த நிலைத்த நிலத்திலிருந்து அறுவடை செஞ்ச உடனே சுத்தி ஊர்ல உள்ள பக்கீர்கள் எல்லாம் வந்துருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாரு. இதா மாவு மூணு பேரும் பார்த்தாங்க, என்னடா அத்தாய் பிரியாணியா ஏமாந்தாரு, சரி போட்டும் அவர் மௌத்தா போட்டு பார்ப்போம் சொல்லிட்டு மௌத்தா போனார்ல. அடுத்த வருஷம் விவசாயத்தை அவங்க அறுவடை செய்யும் பொழுது, இன்றைக்கு பாரு அத்தா இந்த மாதிரி ஏழைங்களுக்கு கொடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒண்ணுத்தையும் முழுத்தா சரியா கொண்டு வராம இருந்தாரு, இனி நம்ம என்ன செஞ்சிருவோம், ராத்திரியோட ராத்திரியா போய் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி மூட்டை கட்டி விடியறதுக்குள்ள வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். ஒரு பக்கீர் கூட நம்ம நடத்த தேடி வர முடியாம நம்ம ஆசீர்வம் சொல்லி ஐடியா பண்ணி ராத்திரியில போராடுவோம். கடைசியில போய் பார்த்தா நம்ம நிலத்துக்கு வரல, நம்ம வேற ஏதோ பாதத்தவறி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த நிலமெல்லாம் நெருப்பை அனுப்பி எல்லாம் மொத்தமா எரிச்சு வச்சுட்டாங்க. எல்லாம் சாம்பலா சொல்றாரு. ஒருத்தர் பாதம் மாறி வந்துட்டோம், வேற ரூட்ல வந்துட்டோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, இல்ல என்னப்பா சரியான ரூட்ல தான்ப்பா வந்திருக்கிறோம், சரியான இடத்துலதான் நிக்கிறோம், நம்ம நிலத்துக்கிட்டதான் நிக்கிறோம் சொல்லிட்டு. அப்பதான் அதுல ஒரு நீதமானவர் சொல்கிறார், கால ஔசத்துகும் அலம் அகுல்லக்கும் லௌலாத்து சம்பிக்கும். நான் முன்னாடியே சொன்னனே, அநியாயம் செய்யாதீங்க, அல்லாவை பரிசுத்தப்படுத்துங்க, அல்லாஹ் கொடுத்த செல்வத்துல நீங்க ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று நீங்க இந்த மாதிரி தவறா நியத்து வச்சீங்கன்னு சொல்லி. அப்ப பாருங்க, சதத்தாவை தடுப்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழையை தடுத்து விடுகிறான். அந்த விளைச்சல்களிலே அல்லாஹ் ஆபத்தை ஏற்படுத்துகிறான், அவனுடைய ரஹ்மத்தை தடுத்து விடுகிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய சோதனையில ஒரு சோதனை என்ன, எப்படி அல்லாஹ் கொடுத்த செல்வத்துல நீங்கள் அல்லாஹை திருப்திப்படுத்துகிறீர்கள். அப்ப அதுல இப்ராஹிம் அலைஹி ஸலாம் கேட்டு வர்றவங்களுக்கும் கொடுத்தாங்க, கேட்காதவங்களுக்கும் கொடுத்தாங்க. இப்ப நம்ம ரொம்ப பேர் எப்படின்னு சொன்னா, கேட்டு வர்றவங்களுக்கும் ரொம்ப அனுபவப்பட்டு கொடுக்கறது. எப்படி கேட்டு வர்றவங்களுக்கும் ரொம்ப அழுப்புப்பட்டுக்கிட்டு, என்னமோ இவர் சொத்தை அப்படியே எழுதி கொடுத்து இவர் பக்கீரா போற மாதிரி எத்தனை பிரச்சனை. சரி, கேட்காம இருக்கிறவங்களுக்கு அறவே கொடுக்கறது கிடையாது. நான் இல்ல நான் கரெக்டா யோசிச்சு பாருங்க. அதாவது பொதுவா உள்ள நிலைமையை சொல்றேன், கேட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்கிறோம், கேட்காதவங்களுக்கு ஆறவே கொடுக்கறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், لِلْفُقَرَاءِ الَّذِينَ أُحْصِرُوا فِي سَبِيلِ اللَّهِ لَا يَسْتَطِيعُونَ ضَرْبًا فِي الْأَرْضِ يَحْسَبُهُمُ الْجَاهِلُ أَغْنِيَاءَ مِنَ التَّعَفُّفِ تَعْرِفُهُمْ بِسِيمَاهُمْ لَا يَسْأَلُونَ النَّاسَ إِلْحَافًا. குர்ஆன் ஆயத்து சொல்லிறேன், உங்களுக்கு ஆர்வம் இருந்தா போய் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சரியா, சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம் 273வது வசனம். நபிசுல்லா அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்கள் அவங்க இப்படி ஒரு யோசனை யோசித்தாங்க, இந்த மாதிரி சதக்கா இருக்குது, தர்மம் இருக்குது, அவங்களுடைய ஏழைகள் உறவினர்கள் வந்து கேட்டாங்க, காசிர்களா இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள் பல பேர் மறுத்தாங்க. ஏன், அதுக்காக வேண்டியாவது அவங்க இஸ்லாமுக்கு வருவாங்களே என்று. அல்லாஹ் சொல்லிவிட்டான், உதாகும், அப்படி அவர்களை ஹிதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவசியம் கிடையாது. யாரு கேட்டு வர்றாங்களோ உங்களுடைய உறவினர்கள் தேவை உள்ளவர்கள் நீங்க அவங்களுக்கு கொடுங்க. அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தாதீங்க, இதையும் எதையும், அதையும் இதையும் தான், தர்மத்தையும் ஹிதாயத்தை புரியுதுங்களா, மார்க்கத்தையும் தர்மத்தையும் சம்பந்தப்படுத்தாதீங்க. இப்ப ஒருத்தன் வந்து பக்கி பட்டியல மௌத்தா போற நிலத்துல வந்து கேட்கிறான், ஐய் நீ கடிமா சொன்னாதான் கொடுப்பேன், முஸ்லீம் அப்பதான் கொடுப்பேன், முடியாது. அப்ப அல்லாஹ் இதுதான் நமக்கு சொல்றோம். அடுத்து என்ன சொல்றா, நீங்க எதை தர்மம் கொடுத்தாலும் சரி அது உங்களுக்கு தான், அது கொடுத்தவருக்கு தான். நீங்க எப்ப தர்மம் கொடுத்தாலும் சரி, யாருக்கு தர்மம் கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக கொடுக்கணும். அடுத்து ஒமா துமிக்கும் இருக்கிறீங்க, ஒரே வசனத்தை 272 எப்படி சொல்றாங்க பாருங்க. மூன்றாவது, நீங்க எதை தர்மம் கொடுத்தாலும் சரி செல்வத்துல, அது உங்களுக்கு தான் திரும்ப வழங்கப்படுகிறது. முடிச்சா அடுத்து 273 அல்லாஹ் சொல்றான், சரி நீங்க அப்படி தர்மம் கொடுக்க வேண்டும் என்று நீங்க ஆள தேடுனீங்கன்னா அந்த தர்மத்திலேயே சிறந்த, அந்த தர்மத்துக்கு சிறந்த முறையில தகுதியானவங்க யார் தெரியுமா, அந்த ஏழைகள். யார் அவர்கள், அல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே தடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே அவர்கள் தங்களை ஒதுக்கி கொண்டவர்கள். லா யஸ்தத்ஈஊன தர்பன் ஃபில் அர்தி, பூமியிலே பயணம் செய்து சம்பாதிப்பது அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே முழுக்க இருப்பவர்கள். யஹ்சபுஹுல் ஜாஹில், அறியாதவர்கள் அந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை பார்க்கும் பொழுது அகமியாக செல்வந்தர்களாக நினைத்துக் கொள்வார்கள். ஏன், மின தஅஃபுஃப், அவர்களுடைய அந்த ஒழுக்கத்தின் காரணமாக அவங்க போய் மக்கள்கிட்ட யாசகம் கேட்காத காரணத்தால் தாரிப்புகும் விசீமாகும். ஆனால் நபியே, நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முக அடையாளத்தால் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் மக்களிடத்திலே மக்களை வருத்தி யாசகம் கேட்கவே மாட்டார்கள். அப்ப இந்த மாதிரி ஏழைகளை நீங்கள் தேடி சென்று நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு சிறந்தது. புரியுதா இல்லையா? அப்ப சில ஏழைகள் இருப்பார்கள், அவங்க நிறைய கடன்ல இருப்பாங்க, பிரச்சனையில இருப்பாங்க, பல விதமான கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனா பொதுவா ரோட்ல வர்ற யாசகர்கள் மாதிரி அவங்க யாசகம் கேட்க மாட்டார்கள். கேளுங்க, அப்ப என்ன நிலவரம்? கேட்பவர்களுக்கு கொடுப்பது தனி விஷயம், இன்னொன்னு கேட்காதவர்களுக்கு தேடி சென்று அவர்களுடைய தேவை என்ன என்று அறிந்து அதை நாம் நிறைவேற்றுவது. அதான் இஸ்ராயில் ஒரு மகரும், அதுலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப டாப்ல இருந்தோம். والذين يصدقون بيوم الدين அடுத்து மறுமையினுடைய நம்பிக்கை, மறுமையினுடைய ஆகிரத்துடைய நம்பிக்கை, அதிலே ரொம்ப ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். والذين هم من عذاب ربهم مشفقون ஆகிரத்துடைய தண்டனையை நினைத்து பயப்படும். ஒன்று ஆகிரத்துடைய உறுதி ஈமான், இரண்டாவது அந்த ஆகிரத்தில் நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோமா, அதாவுக்கு ஆளாகி விடுவோமா என்று பயப்படுவது. இதுல நீங்க பார்த்தீர்கள் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ எங்கெல்லாம் குர்ஆன்ல வருதோ, குறிப்பா சூரத்து ஷுஆரா எடுத்து படிச்சு பாருங்க, 84வது வசனமா இருக்கும். அல்லாஹ்விடத்துல செஞ்சு கதறி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், மறுமையிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே, மறுமையில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே, என்னை தண்டித்து விடாதே என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்கும் பொழுது கண்ணம் போடுறதுக்கு முன்னாடி இறைவா, மறுமையிலே உனது தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், உன் அடியார்களை ஒன்று சேர்க்கும் நாடுகளே. அப்ப இதுலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். அடுத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத் வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களது அவுரத்துகளை, தங்களுடைய ஒழுக்கங்களை, தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள், ஒழுக்கங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள், தங்களுக்கு அல்லாஹ் அனுமதித்த மனைவிமார்களை தவிர அல்லது அடிமைகளை தவிர. அப்ப இந்த ஒரு விஷயத்திலும் ஒழுக்கமாக கற்புடையவர்களாக இருப்பது. இதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். இந்த மனைவிகளை தவிர அல்லது அடிமை பெண்களை தவிர வேறு ஒரு இடத்திலே தவறான முறையில் செல்பவர்கள் யார்? வரம்பு மீறியவர்கள். அடுத்த பண்பு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், நம்பி கொடுக்கப்படுகிற அமானதங்களையும் தாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உறுதியாக இருந்தார்கள். அடுத்து வல்லதீனஹும் லிஷஹாதாதிஹிம் காயிமூன், ஏதாவது சாட்சிகளுக்கு நாம் அங்கே அழைக்கப்பட்டால், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அல்லது ஒரு விஷயத்தை கேட்கிறோம், வழக்குகள் சம்பந்தமாக, பிரச்சனைகள் சம்பந்தமாக, அப்ப சாட்சிகளாக அழைக்கப்பட்டால் அந்த சாட்சியை நியாயமாக, நீதமாக, சரியாக நிறைவேற்றுவது. இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல சாட்சி சொல்றதே பிரச்சனை ஆகி போயிடுது. ஏன்? சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது, சாட்சியை சொல்லிட்டோம்னா அதோட கதை முடியாது, அதோட வருஷம் வரைக்கும் குற்றவாளி மாதிரி நம்மளும் இழுத்து அடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது அது ஒரு தனி விஷயம். ஆனா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவன் ஒரு பிரச்சனையை கண்ணால பாக்குறான், அப்ப அந்த பிரச்சனைக்கு நாளைக்கு அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு வறுமையானால், ஒரு கேட்டாயி பிரச்சனைக்கு வறுமையானால் கண்டிப்பாக தான் பார்த்ததை தான் கேட்டதை நியாயமான முறையில், அது யாருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, தனக்கே தனது சகோதரனுக்கே தனது தந்தைக்கே பாதகமாக இருந்தாலும் சரி, சாட்சி சொல்வது கட்டாய கடமை. வல்லதீனஹும் பிஷஹாதாதிஹிம் காயிமூன். அடுத்து திரும்ப இந்த 10வது விஷயத்தை அல்லாஹ் முடிக்கும் போது வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன், தங்களது தொழுகைகளை அவர்கள் பேணுவார்கள். தக்பீர் முதல்ல வந்து தொழுகையை நிரந்தரமா தொழுகிறது, இங்கே தொழுகிறது தொழுகையில் பேணுதலாக பாதுகாத்திருப்பது. அப்ப தக்பீர் கட்டினதிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த தொழுகையின் நினைவோடு இருந்து தொழுகையை பாதுகாப்பது. போராட்டம் சொல்லுங்க, தக்பீர் கட்டும் போதே ரொம்ப பேர் காணப்படுவாங்க. தக்பீர் கட்டும் பொழுதே அல்லாஹு அக்பர்னு கை தூக்கும் போதே காணப்படுறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப பேருக்கு அல்லாஹு அக்பர்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை மனசுல அல்லாஹு அக்பர் நாவு சொல்லுதா இல்லையா, அதே போல மனசு சேர்ந்து சொல்லணும், அதே போல இந்த சிந்தனையை சேர்ந்து சொல்லணும். அல்லாஹு அக்பர். இப்ப ரொம்ப பேருக்கு நாவு தான் சொல்லும், அவருடைய தேகனும் அவருடைய சிந்தனையும் சொல்லாது, அவருடைய மனசும் சொல்லாது, காணப்படுகிறது. சரி, ரொம்ப ஏதோ கவனமா அல்லாஹு அக்பர்னு வச்சுங்க, அதோட முடிஞ்சு. இமாம் சாப் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவர் ஒரு ரவுண்ட் எல்லாம் சுத்தி வந்துட்டு கடைசியில் இமாம் சாப் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சாரு. சரி ஓகே, அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு பெரும்பாலான தொழுகை ஆகிச்சு. ரொம்ப பேரு தொழுது முடிச்சதுக்கு பிறகு இந்த இப்ப தொழுதிகள்ல சுண்ணத்து தொழுது, உதாரணத்துக்கு முதல் ரக்கத்துல என்ன ஓதுனீங்கன்னு கேளுங்க, தலையில உள்ள முடியெல்லாம் கீழே உள்ள அளவுக்கு முடிய போட்டு சொல்லுவார். ஒரு சின்ன டெஸ்ட் நீங்க வச்சு பாருங்க, இப்ப நீங்க ஒரு சின்ன தொழுதையும் வச்சிருங்க, தொழுது முடிச்ச உடனே முதல் ரக்காயத்துல என்ன ஓதுனோ அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? முதல் ரக்காயத்துல ஓதுன ஒவ்வொரு சூறாலையும் உங்களோட ஆயத்துக்களை ஓதுனது உங்களுக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு ஒரு பரிசு வச்சு பாருங்க. அப்ப தெரிஞ்சிடும் நம்ம தொழுகையில எந்த அளவு பேடுதலா இருக்கிறோமா இல்லையா. சரி, அதே போல சுப்ஹான ரப்பியல் அஸீம், அதே போல சுப்ஹான ரப்பியல் அலா, அந்த மாதிரி துஆக்கள் செய்யணும். இதையெல்லாம் சரியா உச்சரிப்போட சிந்தனையோட சொல்லப்படுகிறதா என்றால் அங்கேயும் ரொம்ப பேர் காணா போயிடுறாங்க. நிலையில சில பேர் காணா போயிடுறாங்க, சில பேர் ருக்குல காணா போயிடுறாங்க, சில பேர் சுஜூதுல காணா போயிடுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தொழுகை அப்படிப்பட்டதுங்க. ருக்குல இருக்கும் பொழுது ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா தஸ்பீஹ எண்ணவே மாட்டாங்க. தஸ்பீஹ எங்க என்ன சொன்னாங்களோ அங்க எண்ண மாட்டாங்க. எங்க என்ன சொல்லி அங்க இவ்வளவு பெரிய மணியை வச்சு விட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. அதாவது டொக்கு 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 நடிப்பாங்க, பக்கத்தில் இருக்கணும் தின்னாது டொக்கு டொக்கு டொக்குன்னு போட்டு குடிச்சு கழுத்தில் கொடுக்கறது. அப்படித்தான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது டொக்கு டொக்குன்னு சத்தம் வருது. சத்தம் வந்தவுடனே டிரைவர் கொஞ்சம் தூரம் போனவுடனே வண்டியை நிப்பாட்டாரு. இப்பாட்டிக்கும் சுத்தி சுத்தி வரும் காரை பார்த்தா ஒண்ணு சத்தத்தை காணும். என்ன காரை விட்டு இறங்குறோமா, இறங்கணும்னா அவர் காரை ஃபுல்லா தேடி பாக்குறாரு, சத்தம் வர மாட்டேங்குது. இன்ஜின் ஆன் பண்ணி பாக்குறாரு, லைட் பண்ணி பாக்குறாரு, சத்தம் கேட்கணும். திரும்ப கார் எடுத்து கொஞ்சம் தூரம் ஆரம்பிச்சு டொக்கு டொக்குன்னு சத்தம் வருது. திரும்ப நிக்கிறாரு. இப்படி அடுத்து இந்த மாதிரி நாலு தடவை நிப்பாட்டினாரு. நாலாவது தடவை நிப்பாட்டும் பொழுது பின்னாடி ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க நிப்பாட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சத்தம் வருது நிப்பாட்டாரு. இவரு கேட்கிறாரு, எதுக்கு நிப்பாட்டீங்க? இல்ல கார்ல டொக்கு டொக்கும் சத்தம் வருது, எங்க இருந்து வருதுன்னு தெரியல, நடந்தது நான் அந்த பயணத்துல இருக்கிறேன், அதனால பயமா இருக்குது, என்ன சத்தம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதை முதலே சொல்லக்கூடாது அப்படின்னு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த கையில ஒரு மிஷின் இருக்கு பாருங்க, டக்கு டக்குன்னு அதை வச்சு அது மேல ஒரு துணியை போட்டு துணியை போட்டு மறந்து எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியல சட்டம் எங்க இருந்து வருது. என்ன கையில அந்த மிஷினை வச்சு இஹ்லாஸ், எந்த இஹ்லாஸ் அடிப்படையில அதுல ஒரு துண்டை போட்டு மறைச்சுக்கிட்டு கூட்டோக்குங்கிறாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறாங்க. எங்க என்ன சொன்னாங்களோ அங்க எண்ணும். இப்ப ஒரு கூல போனா நபிசுல்லாஹிஸ்லாம் தஸ்பீஹ எப்படி என்ன சொல்லியிருக்காங்க, 3, 5, 7, 9, 11 ஒத்தப்படையில செய்யணும். யாராவது கணக்கு வைக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பலவீனம் மனுஷன் பலவீனமானவங்க, நம்ம அப்படி செய்யக்கூடாது. அப்ப இதெல்லாம் நீங்க கவனித்தீர்கள் என்றா கவனம் அங்க கட்டுப்பாடா இருக்கு. எதுக்கு என்ன சொல்றாங்க நபிசுல்லாஹிஸ்லாம் ஒத்தப்படையில செய்யணும்னு சொல்லிட்டு கவனத்தை கொண்டாந்து அந்த தஸ்பீஹோட முடிச்சு கொடுக்காது. அப்ப என்ன செய்யறது? உதாரணத்துக்கு இதுக்கு வச்சு நினைக்கிறது. இப்ப சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் இப்படி ரெண்டு சொல்லி மூச்சு முடிக்கணும். அடுத்து சுப்ஹான ரப்பியல் அஸீம் மூணாச்சா. இப்ப இந்த மாதிரி செஞ்சு பண்ணுங்க. அப்ப ஒத்தப்படை என்பது உங்களுக்கு கண்டிப்பா குறைந்தபட்சம். அப்ப இந்த மாதிரி அதே போல நபிசுல்லாஹிஸ்லாம் ருக்குல தஸ்பீஹ் எப்படி செய்யறது நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்னு ரெண்டு கிடையாது, குறைஞ்சது ஒரு டஜனாவது இருக்கும். ஆனா ரொம்ப பேருக்கு பாத்தீங்கன்னா சுப்ஹான ரப்பியல் அஸீம் அதை விட்டு தாண்டி இருக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில. அதை விட்டு இல்லங்க நாங்க ஹனஃபி மதத்துல உயிரை இவ்வளவுதாங்க இருக்குன்றாங்க முடிஞ்சு போயிருக்காரு. சுஜூதுல அங்கேயும் பார்த்தீர்கள்னா ஒரு டஜனுக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் சுப்ஹான ரப்பியல் அலாவை தாண்டி இருக்கவே மாட்டார். அப்ப என்ன ஆகும், இந்த ஒன்னையே திரும்ப திரும்ப அவர் சொல்லும் பொழுது ஒண்ணு உணர்வு பூர்வமா சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையாவது புரிஞ்சு சொல்லணும், சிந்திச்சு சொல்லணும், அதுவும் கிடையாதா என்றதும் கிடையாதா, என்ன ஆகும் கடைசியில? ரொம்ப பேருக்கு ருக்குல நம்ம தஸ்பீஹ் செய்யறோமாங்கிற உணர்வே இருக்காது. தஸ்பீஹ் செய்கிறோமா என்ற உணர்வே இல்லாமல் அவர்கள் தொழுது முடித்து விடுகிறார்கள். அப்ப அதுக்கு மார்க் அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, இப்ப இந்த மாதிரி ருக்குலையும் சுஜூதையும் நம்ம தஸ்பீஹுகளை மாற்றி மாற்றி செய்யும். ஒரு தடவை சுப்ஹான ரப்பில் அஸீம் பிஹம்திஹி, ஒரு தடவை சுப்ஹான குத்தூஸுன் ரப்பில் மலாயிகத்தி வர்றோம், ஒரு ருக்குலையும் செய்யும். அடுத்த தொழுகையினுடைய அல்லது அடுத்த ரகாத்தினுடைய இன்னொரு ருக்குல சுப்ஹான குத்தூஸுன் ரப்பில் மலாயிகத்தி வர்றோம். இந்த மாதிரி நம்ம வந்து அல்லாஹ்வுடைய தஸ்பீஹுகளை எதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதை நாம் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை புரிந்துகொண்டு சொன்னா நமக்கு ஓரளவுக்கு நமது மனசை தொழுகையோடு ஈடுபடுத்தி வைக்கலாம், தொடர்பு படுத்தி வைக்கலாம். அதே போலதான் சுஜூதுல, அதே போல தக்பீர் கட்டம். தக்பீர் கட்டம்னு சில பேரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மௌத்தா போய் கண்ணை மூடுற வரைக்கும் சுபானக்கல்லாஹும் பிஹம்திக வத்துபாரகஸ்மத்தோ தஆலா ஜல்லுக்கோ வலா இலாஹா கைருக்கு, அதை தவிர எதுவுமே அவர் திரும்பியிருக்கவே மாட்டார். அதுக்காவது அர்த்தமாக தெரியுமானா, அதுவும் அர்த்தம் தெரியாது ரொம்ப பேரு. சூரா ஃபாத்தியாவுக்கே அர்த்தம் தெரியலையே, அடுத்து சனாவுக்கு என்ன சொல்றது? அந்த மாதிரி இல்லாம ஒரு தடவை இதை ஓதுனாரா, ஒரு தடவை வஜ்ஜஹத்தை ஓதுனாரா, ஒரு தடவை அல்லாஹும் பாயிக் பைனி ஓதுனாரா, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த துஆக்களை ஒரு தொழுகைக்கு ஒரு தொழுகை மாற்றி மாற்றி செய்யும் பொழுது அந்த உணர்வுகள் இருக்கும். ரொட்டீன்ல வரும் பொழுது எப்படி என்னாச்சுன்னா, இந்த ரொட்டீன் சொல்றாங்க பாருங்க, காலையில இருந்து சொன்னி பள்ளிக்கூடம் போவாரு, பாத்ரூம் போவாரு, திரும்ப சட்டை போவாரு, ஆஃபீஸ் போவாரு, திரும்ப பத்திரவர், இந்த மாதிரி ஆக்காமல் இபாதத்துகளை ஒரு உணர்வோடு ஆக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய வழி என்னவென்றால், இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த ஜிக்ருகள் துஆக்களை மாறி மாறி செய்து கொண்டே இருப்பது. அதே போல சுஜூதுல போகும்பொழுது அங்க விசேஷமா துவா கேட்கறது, கொஞ்ச நேரம் அழுகிறது, அல்லாஹ்விடத்துல நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேடுறது, நம்ம செஞ்ச பாவங்கள் நினைச்சு அல்லாஹ்விடத்துல சுஜூதுல இஸ்திக்ஃபார் செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் நாம் நமது தொழுகைகளை அல்லாஹ்வுடைய திக்ர்களை கொண்டு நம்ம ஈடுபடுத்தி வைக்கும் பொழுது அந்த தொழுகையில் பேணுதல் என்பது இருக்கும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி 30 விஷயங்களை கொண்டு சோதிக்கப்பட்டதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அது குர்ஆனில் நமக்கு கூறப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு விளக்கங்களை அடுத்த அவர்களுடைய குடும்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தூதர்களுக்கு என்னென்ன உயர்ந்த நல்ல பண்புகளை கொடுத்தானோ அதிலிருந்து ஒரு பெரும் பகுதியை பங்களிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நசீபாக்குவானாக. அந்த தூதர்களுடைய சிறந்த வழியிலே நாமும் சென்று அல்லாஹுடைய அருளை அன்பை அடைவதற்கு உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் அஸ்தக்ஃபிருஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.